நாம் தொடர்ந்து இயேசு கற்பித்த யாவும் என்பதை தியானிப்போம். நாம் மத்திய சுவிசேஷத்திலிருந்து தியானித்து வருகிறோம். இன்று மத்திய 10 நாம் திருப்பலாம். இயேசு 12 சீஷர்களையும் அதிகாரம் கொடுத்து அசுத்தாவியின் மேல் அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் யாவன 2-3 வசனங்களிலே அதை வாசிக்கலாம். 4 வசனத்திலும் பின்பு இந்த 12 வரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு போங்கள். போகையில் பர்லோகராஜ்யம் சௌமியமாயிருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதிஸ்தர்களை சுத்தமாக்குங்கள். குடல்களை குஷ்டநோய்களை சுத்தமாக்குங்களை. மருத்துவர்களை எழுப்புங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளையாவது செம்பையாவது வலிக்காக கைப்பையாவது இரண்டு அங்கியாவது பாதரட்சியிலையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரவான் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவரிடத்திலே தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீட்டிலே பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களுக்கு வரக்கடவுது. அப்பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திலே திரும்பி வரக்கடவுது. எவனாகிலும் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படைந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேருகிற பார்க்கலும் சோதம் குமார நாட்டிற்கு நேருகிறது இலகுவாயிருக்கும் என்று மையாவை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கட்டளைகள் தற்காலிகமாய் சீஷர்களுக்கு புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்டதா அல்லது இன்று நமக்கும் இது பொருந்துமா? இது மிகவும் முக்கியமான கேள்வி. இதற்கு பதில் அவசியம். அநேகர் இந்த வசனங்களை வாசித்து சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது இன்றும் இதை பொருத்துகிறார்கள். இதை ஜாக்கிரதையாய் நாம் வாசிப்போமானால் அந்த ஜனங்கள் சில வசனங்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து மற்ற வசனங்களை கைவிட்டு விடுகிறார்கள். உதாரணமா ஐசாயா சொல்கிறார்கள், இயேசு மத்தேயு 10:9 வசனத்திலே இப்படி சொன்னாரே, வியாதிஸ்தலை சுத்தமாக்குங்கள், குஷ்ணோயை சுத்தமுங்கள், மருத்துவரை எழுப்புங்கள், பிசாசுகளை திருத்துங்கள். ஆகவே நாம் செய்யக்கூடாதா? ஆம், நாம் செய்யலாம். ஆனால் இங்கே பொன்னை வெள்ளியை வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறாரே. அதை விட்டுவிட்டு பொண்ணும் வெள்ளியும் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் கொடுக்கிறார்களா? இல்லை, தசமபாகம் வசூலிக்கிறார்கள். உங்கள் வழிக்காக பையாவது ரெண்டு அங்கியாவது எடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த பிரசங்கியார்கள் அநேக விலையுயர்ந்த சூட்டும் கோட்டும் வைத்திருக்கிறார்கள். ஏன் ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறார்கள்? இயேசு அது மாத்திரமல்ல 5 வசனத்திலே புறஜாதிய நாடுகளுக்கு போக வேண்டாம் என்று சொன்னார். யூதர்களுக்கு மாத்திரம் செல்ல வேண்டும், சமாரியாவுக்கு கூட செல்ல வேண்டாம் என்று சொன்னார். இஸ்ரேல் இழந்து போன ஆடுகளை போய் பாருங்கள் என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்தவர்கள் தேர்ந்தெடுக்கிறவர்களாக இருந்து சில வசனங்களை எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான கட்டளைகளாய் வைப்பார்கள் என்றால் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. முழுவதுமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லென்றால் முழுவதுமாய் விட்டுவிட வேண்டும். இங்கே சொன்னார் பாதரட்சியை எடுத்துக்கொள்ள வேண்டாம், பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். 9 வசனம், 10 வசனம் வேதத்தோடு வேதத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கடைசி ராபோச்சனத்திலே இயேசு இதை மாற்றிவிட்டார். இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். லூக்கா 22 அதிகாரம் ராபோச்சனத்திலே கடைசி போஜனத்திலே இப்படியாய் சொன்னார். 35 வசனம் லூக்கா 22:35. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சியும் இல்லாமல் அனுப்பின போது ஈதாவில் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அது மத்திய 10 சொல்லப்பட்ட காரியம். அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். தேவன் எல்லா தேவிகளையும் சந்தித்தார். ஆனால் இப்பொழுதோ 36 வசனம் மிகவும் முக்கியமான வாக்கியம். இப்பொழுதோ காரியம் வித்தியாசமா இருக்கிறது. பழைய உடன்படிக்கையின் முடிவுக்கு வருகிறோம். இயேசு அடுத்த நாள் காலையிலே மரிக்க போகிறார். ஒரு சில நாட்களிலே புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட போகிறது. பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட போகிறார். ஆகவே இயேசு சொன்னார், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவுள் பட்டயம் இல்லாத. அது மாத்திரமல்ல, பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொல்ல கடவன். அதனுடைய அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? நீ உன்னை தற்பாதுகாக்க ஆயத்தமாயிரு. உன்னை யாராவது தாக்கும் பொழுது தற்பாதுகாப்பு வேண்டும். பேதுரு அந்த 38 வசனத்தில் ஆண்டவர் ரெண்டு பட்டயம் இருக்கிறது என்றார், அது போதும் என்றார். ரெண்டு பட்டயம் இருக்கிறதா போதும்? இயேசு என்ன சொல்கிறார்? கெத்செமனே தோட்டத்திற்கு போகும்போது ரோம சேவகர்கள் அவர்களுடைய பட்டயத்தை எடுத்து உங்களை தாக்க வருவார்கள், உங்கள் கையை தூக்கி காட்டினால் கை வெட்டப்படும், பட்டயம் இருக்குமானால் பட்டயத்தை காண்பி, இல்லை என்றால் உங்கள் முகத்தை வெட்டி விடுவார்கள். அதை ஒரு கோட்பாடாய் சொன்னார். புதிய உடன்படிக்கை ஊழியத்தினுடைய நமக்கு இருக்கிற ஒரு கோட்பாடு, யாராவது நம்மை தாக்கும் பொழுது நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். ஆனால் பேதுரு அந்த பட்டயத்தை எடுத்து ரோம போர் சேவகரை வெட்ட ஆரம்பித்தார். இயேசு அப்பொழுது சொன்னார், இல்லை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மாண்டு போவான். பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர்தானே பட்டயத்தை எடுக்க சொன்னீர் என்று கேட்டிருக்கலாம். ஆம், நான் தான் சொன்னேன், தேவன் தான் சொல்லியிருக்கலாம். யாரையும் தாக்கும்படி உன்னை பட்டயத்தை எடுத்த சொல்லவில்லை, உன்னை பாதுகாக்கும்படி, மற்றவர்களை தாக்கும் பொழுது உன்னை பாதுகாக்கும்படி பட்டயத்தை எடுத்து சொன்னேன். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களை தாக்கக்கூடாது, ஆனால் நம்மை நாமே தற்பாதுகாத்துக் கொள்ள தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதை அநேக கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வதில்லை. மத்தேயு 5 இந்த வசனத்தை எடுத்து தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். 39 வசனம், தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் வலது கணத்தில் இறந்தால் 100 பணத்தை திரும்பி காண்பி, உன் வஸ்திரத்தை எடுக்கிறவனுக்கு கொடுத்து விடு. அதை லூக்கா 22 பட்டயம் இல்லாதவன் விற்றாவது பட்டயத்தை எடுத்துக்கொள்ளப்படுவன். இந்த ரெண்டத்தையும் சேர்த்து வைத்து இயேசு என்ன சொல்லுகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய மனப்பான்மை என்ன? மற்றவர்களை நாம் கோர்ட்டுக்கு அழைத்து வரக்கூடாது, மற்றவர்களை நாம் தாக்கக்கூடாது, மற்றவர்களை நம்மை தாக்கும் பொழுது நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். ஜனங்கள் நம்மை கோர்ட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்கு என்ற தீமையை எண்ணக்கூடாது. ஆகவே இயேசு மத்தேயு 10 கொடுத்த அறிவுரைகளை மாற்றிவிட்டார். அது இஸ்ரேல் தேசங்களுக்கு செல்லும் போது மாத்திரம் பொருந்தும். புதிய உடன்படிக்கை இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கும் அவரை ஜனங்களை சீஷர்களை அனுப்ப போகிறார். அநேக கிறிஸ்தவம் இல்லாத ஜாதியருக்கு அவர்களை அனுப்ப போகிறார். அங்கே போய் மத்தேயு 10 சொன்ன காரியங்களே அல்ல, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று அல்ல, மத்தேயு 10 என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்றும் சொன்னார். 7 வசனம், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆனால் நாம் பிரசங்கிக்கிற செய்தி அது அல்ல. பரலோக ராஜ்யம் ஏற்கனவே வந்துவிட்டது, பெந்தகோஸ்து நாளிலே வந்துவிட்டது. இப்பொழுது இங்கே பரலோக வாழ்க்கையை நாம் இங்கே வாழ முடியும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆவியிலே உன்னதங்களுக்கு உயர்த்த முடியும் இப்பொழுதே. அதுதான் பெரிய வித்தியாசம். ஆகவே மத்தேயு 10 சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற கட்டளையை பெற்றுக் கொள்ள வேண்டாம். அது இந்த நாளைக்கு பொருந்தாது, அந்த காலகட்டத்துக்கு மாத்திரம். இயேசு சொன்ன ஒரு சில காரியங்கள், பூமியில இருந்த பொழுது குஷ்டரோகிகளை போய் ஆசாரியர்களை காண்பீர்கள் என்று சொன்னார். பரிசேயர்களை பார்த்து பிரசவவாகம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் பெந்தகோஸ்து நாளிலே மாறிவிட்டது. ஆகவே வித்தியாசமானது என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் இயேசு இடத்திலே ஒரு வசனத்தை காண்பித்தான். இயேசு இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். முழு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது இப்படி எழுதியிருக்கிறது என்று மாத்திரம் அல்ல, இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சேர்ந்துதான் முழு சத்தியமும் ஒன்றோடு ஒன்று ஒத்ததா இருக்கிறது. ரெண்டையும் சேர்த்து வைக்கும் பொழுதுதான் நம் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இங்கே நாம் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே ஒரு சில கோட்பாடுகள் இருக்கிறது, அதிலே அந்த கோட்பாடுகளை நாம் அவரை சார்ந்து வாழ முடியும். இங்கே வாசிக்கிறோம், 10 வசனத்திலே, வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவனாயிருக்கிறான். இந்த வசனம் புதிய உடன்படிக்கையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 Corinthians 9 கூறியிருக்கிறார். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் 1 Corinthians 9 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் சுவிசேஷத்தினால் தாங்கப்பட வேண்டும். 1 Timothy 5 வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவான் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு சம்பளம் என்று அல்ல, மற்றவர்கள் வரங்களை பரிசுகளை கொடுக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளலாம். அந்த கோட்பாடு இன்னும் பொருந்தும். ஆகவே வேத வார்த்தையை ஓடு ஒப்பிட்டு பார்த்துதான் முழு சத்தியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம் அதை வேதத்தோடு வேதத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உதாரணமாய் இந்த கோட்பாடு, இயேசு ஒரு வீட்டுக்கு செல்வது குறித்து பேசினார். அங்கே சமாதானம் கூறுங்கள், சமாதானத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வீடு தகுதியுள்ளதாக இருந்தாலும், மத்தேயு 10:13 வசனம், பாத்திரமானாய் இருக்குமானால், ஒரு வீடு பாத்திரமாய் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரியும்? வேத வார்த்தையோடு வார்த்தையை ஒப்பிட்டு பார்ப்போம். லூக்கா 10 அதே அறிவுரைகள். ஒரு வீட்டுக்கு நீங்கள் செல்லும் பொழுது 6 வசனம், லூக்கா 10:6, சமாதான பாத்திரம் அங்கே இருக்கிறார் என்று பாருங்கள். அங்கே சண்டை போடுகிற வீடுமா இருக்குமானால் அங்கே தங்க வேண்டாம். சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால், இந்த வீட்டிலே சமாதானம் இருக்குமானால் அங்கே தங்குங்கள். லூக்கா 10:7, வீட்டுக்கு வீடு போகாமல் இருங்கள், ஏனென்றால் அநேக வீடு சமாதானமா இருப்பதை கண்டுபிடிக்க மாட்டீர்கள். ஒரு வீடு இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அந்த கோட்பாடு இன்றும் பொருந்தும். கிறிஸ்து சமாதானம் இருக்கிற வீடுகளை நாடுகிறார். வீட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும். அது கணவனை பொருந்தும், அவருடைய பொறுப்பு. தகப்பன், கணவன், இது மிகவும் முக்கியமான காரியம். ஒரு மனுஷர் தன்னுடைய வீட்டிலே சமாதானம் இருப்பதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். சண்டை இல்லை, கூக்குரல் இல்லை, குறை சொல்லுதல் இல்லை, முறுமுறுப்பு இல்லை. இது ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுடைய பொறுப்பு. தன்னுடைய வீட்டிலே சமாதான வீடாக இருக்கிறது என்பதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான் அங்கேதான் தேவனுடைய ஊழியர்கள் தங்க வேண்டும். அங்கேதான் தேவனும் தங்குகிறார். தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை பொருந்தும். 10:15 வசனம், நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் குமார காட்டிலும் இவர்களுடைய ஆக்கினை தீர்ப்பு அதிகமாயிருக்கும். சோதோம் குமாரருக்கு போனவர்கள் இந்த நாளிலே தேவனுடைய ஊழியர்களை காட்டிலும் முக்கியமானவர்கள் இல்லை. சோதோம் குமாரருக்கு போனவர்கள் யார்? லோத்து பின்வாங்கி போன நபர் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். 2 தூதர்கள் சென்றார்கள், அவர்களை மீட்கும்படியாய் தேவன் சோதோம் குமாரை தண்டித்தார். ஆண்டவர் இப்பொழுது சுவிசேஷத்தை பிரசவிக்கும்படி தன்னுடைய ஊழியர்களை அனுப்பினார். அவர்களை புறப்படிப்பார்கள் என்றால் ஒரு பெரிய ஒரு குற்றம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். சிஷ்யர்களுக்கு பேசுகிறார், சில கோட்பாடுகளை சொல்கிறார், நாம் எப்படி செல்ல வேண்டும். இந்த கோட்பாடுகள் என்றும் பொருந்தும். அந்த ஒரு சில காரியங்கள் மாற்றப்பட்டிருந்தாலும், இங்கே மத்தேயு 10:16, ஆடுகளை ஓனாயோளுக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்கிறாரே, இது மாறவில்லை. இன்றைக்கும் இது பொருந்தும். கிறிஸ்தவர்கள் உலகத்துக்குள்ளாய் செல்கிறார்கள். முழுவதும் ஓனாய்களாய் நிறைந்திருக்கிற உலகம், ஆடுகள், உதவியற்ற ஆடுகள். ஆடுகள் என்று சொன்னால் உதவியற்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஓனாயலுக்குள்ளாய் செல்கிறது. ஏன் தேவன் தம்முடைய ஊழியர்களை எப்படியாய் அனுப்புறார்? அவர்கள் தேவனை சார்ந்திருக்கும்படி. இஸ்ரேலுக்கு ஏன் அவ்வளவாய் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் பழைய உடன்படிக்கை நாட்களிலே? ஏன் அவர்களிலே சார்ந்திடாமல் தேவனை சார்ந்திருக்கும்படியாய்? இது ஒரு அடிப்படை கோட்பாடு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அனுப்புகிறார், ஓனாய்களாய் அனுப்புவதில்லை. ஒரு கிறிஸ்தவன் ஓனாயை போல் இருக்குமானால் மற்றவர்களில் இந்த பணத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கையை ஆதிக்கம் செய்ய வேண்டும். ஒரு சிங்கத்தை போல் சில பிரசங்கியார்கள் புல்பிட்டிலே அல்ல, தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிங்கத்தை போல இருக்கிறார்கள், மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஓனாய்களை மத்தியிலே ஆடுகளை அனுப்புகிறேன். பாபிலோன் கிறிஸ்தவம் முழுவதும் ஓனாய்களாய் நிரம்பி இருக்கிறது. உண்மையான கிறிஸ்தவம் ஒரு ஆடை போல இருக்கிறான், ஆனால் மதீனமாய் இருக்கிறவன் அல்ல. ஆடோ மதீனமானது. ஆனால் நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 10:16, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்கள், குணாதிசயம் ஆடை போல இருக்கும், யாரோடும் சண்டை போடுவதில்லை. ஆடுகள் சண்டை போடுவதில்லை, ஆனால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மதீனமாக இருக்கக்கூடாது. அதே சமயத்திலே புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருக்க வேண்டும். ஆண்டவர் பயன்படுத்துகிற உதாரணங்களை பாருங்கள். விலங்குகளை வைத்து பயன்படுத்துகிறார். ஆடுகள் ஓனாய்களின் மத்தியிலே ஆடு, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்கள், புறாக்களைப் போல கபடமற்றவர்கள். மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கற்பித்த எல்லாம் நாம் இப்படிதான் இருக்க வேண்டும். நாம் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏமாற்றப்படுவதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை. சர்ப்பங்களைப் போல வினாவுடர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்திலே அநேக வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வஞ்சனையான அநேக கிறிஸ்தவ வேலைகளை கொடுத்த அறிக்கை இருக்கிறது. எல்லா தேசங்களிலும் பிரபலமான ஐஸ்வர்யமான நாடுகளுக்கு செல்லப்படுகிற அறிக்கை இருக்கிறது. நாம் சாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில அறிக்கைகள் உண்மையாயிருக்கலாம், அநேக அறிக்கை பொய்யாயிருக்கிறது. ஆகவே சர்ப்பங்களைப் போல வினாவுடர்களாக இருக்க வேண்டும். எது உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டு பொய்யை புறக்கணிக்க வேண்டும். புறாக்களைப் போல கபடர்களாக இருக்க வேண்டும். மனுஷர்களை கொடுத்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களிலே உங்களை வாடினாலே அடிப்பார்கள். ஆண்டவர் ஆரம்பத்தில இருந்தே உபத்திரத்தை உங்களை நான் காப்பேன் என்று சொல்லவில்லை. ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். இங்கே புறஜாதிகளுக்கு சாட்சிகளாக என்று சொல்கிறார். ஏற்கனவே சொன்னதிலே ஐந்தாம் வசனத்திலே புறஜாதிகளுக்கு செல்ல வேண்டாம். பதினாறாம் வசனத்திலிருந்து புதிய உடன்படிக்கை நாட்களில் என்ன நடக்க போகிறது என்று பேசுகிறார். என்னுடைய நாமத்திற்காக அதிபதிக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் புறஜாதிகளுக்கு புறஜாதியாருக்கு சாட்சிகளாக நிறுத்தப்படுவீர்கள். ஆகவே யூதரல்லாத புறஜாதியாருக்கு நீங்கள் செல்லும் போது ஓனாயின் மத்தியிலே ஆடுகளாய் செல்கிறீர்கள். அங்கே உபத்திரம் உண்டு. பழைய உடன்படிக்கையிலே சில தேவனுடைய ஊழியர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எலியா எலிசா பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய படை அவர்களை தாக்க வந்தது. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பாதுகாத்தார். தானியலையும் மூன்று நண்பர்களையும் பாதுகாத்தார். ஆனால் அநேகர் பாதுகாக்கப்படவில்லை. அங்கே வெட்டப்பட்டார். அங்கே அவர் பாதுகாக்கப்படவில்லை. சகரியா கொல்லப்பட்டார். புதிய உடன்படிக்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகமாயிருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியர்கள் புதிய உடன்படிக்கை சரித்திரத்திலே தேவனுடைய மெய்யான ஊழியர்கள், சத்தியத்திற்காக நின்றவர்கள், ஒத்தவேஷம் தெரியாதவர்கள், உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் நிறுத்தப்பட்டார்கள். பொய் சாட்சி சொன்னார்கள். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாம். எப்படி பேசுவோம் என்று கவலைப்பட வேண்டாம். அந்த சமயத்தில் தானே நேரத்தில் தேவன் ஏற்ற வார்த்தையை அருளுவார். இது புல்பிட்ல என்பதை குறித்து பேசப்படவில்லை. அநேக தேவனுடைய வார்த்தையை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். புல்பிட்ல போய் நின்று என்ன பேசுவோம் என்றெல்லாம் ஆயத்தப்படாதே. தேவனுடைய வார்த்தையை ஆயத்தப்படாமல் புல்பிட்ல வந்து நின்று அநேகருடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள் என்று அநேக பத்திரிகையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை ஒரு புல்பிட்ல ஆயத்தப்படாமல் பிரசங்க கூடாது. தேவனுக்கு முன்பாய் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அதுதான் ஆயத்தம். வார்த்தையிலும் நீங்கள் நீங்கள் பழக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வாலிபனாக இருந்தால் அநேகமாய் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு வார்த்தையை அதனுடைய பின்னணியிலிருந்து எடுத்து ஆண்டவர் பேசுவதற்கு வார்த்தையை கொடுப்பார் என்ற எண்ண வேண்டாம். ஆண்டவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஆனால் வளர 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 தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பகுத்தறிய நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் எழுந்து பேசும் பொழுது தேவன் உங்களை கொண்டு பேசுவார். அது 40 வருடம் விசுவாசியா இருந்ததுக்கு பின்பு வரும். ஆனால் இங்கே ஒரு புது விசுவாசி கூட உபத்திரப்படும் பொழுது, கோர்ட்டிலே நிறுத்தும் பொழுது விசுவாசத்தின் நிமித்தமாய் ஏற்கனவே என்ன பேச வேண்டும் என்றால் நாம் ஆயத்தப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் சரியான வார்த்தையை பேசும்படி அவர் கொடுப்பார். அதை தான் இங்கே வாசிக்கிறோம். 20ஆம் வசனம், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். அசுத்தாவிகள் ஒரு நபரை ஆட்கொண்டு அவர்களுக்கு பேலனை கொடுக்கிறது. பிசாசு மூலமாய் பேசும். அதே போல பரிசுத்தாவியானவர் நம்மத்திலே வாசம் செய்வார். பெரிய வித்தியாசம் என்ன? பரிசுத்தாவியானவர் பேசுவதற்கும் பிசாசு பிடித்தவர்கள் பேசுவதற்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நபரை அசுத்தாவை பிடிக்கும் பொழுது அந்த நபருக்கு நாக்கிலே கட்டுப்பாடு இல்லை. அவர் சில காரியங்களை சொல்ல முயற்சிக்கலாம். ஆனால் அதற்கு மீறி அவர் ஆவி பேச விரும்புகிற வார்த்தைகளை பேசுகிறது. அந்த நபர் என்ன பேசுகிறார்கள் என்று அறியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் மாற்றி பேச முடியாது. ஆகவேதான் பிசாசு பிடித்தவர்கள் என்று சொல்கிறோம். பிசாசு அவர்களை முற்றிலுமாக பிடித்து விட்டது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபருக்குள்ளாய் வரும் பொழுது அவர் யாரையும் ஆட்கொள்வதில்லை, பிடிப்பதில்லை, நிரப்புகிறார். பிசாசு பிடித்தவர்களுக்கும் ஆவியினால் நிரம்புவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் யாரையும் பிடிப்பதில்லை, நிரப்புகிறார். அதன் அர்த்தம் என்ன? சுயாதீனம் கொடுக்கிறார். உங்கள் நாவை பயன்படுத்தி அவர் பேச போவதில்லை. ஒரு பிசாசு பிடித்தவர் எப்படி பேசுகிறாரோ அப்படி பேச போவதில்லை. நம் மனதிலே என்ன பேச வேண்டும் என்று சொல்லுவார், நாம் தான் பேச வேண்டும். அந்நிய பாஷை பேசுவது கூட பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையிலே பேசினார் என்று சொல்லப்படவில்லை. அப்போ சில ரெண்டு நாளிலே அவர்கள் சீஷர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். ஆவியானவர் அவர்களுக்கு அச்சாரமாயிருந்தார். அப்படிதான் மெய்யான அந்நிய பாஷை பேசுவது. ஒரு விசுவாசி அந்நிய பாஷை பேசும் பொழுது தேவனிடத்திலே பேசுகிறார். ஆனால் அந்த விசுவாசி தானே தன்னுடைய நாவை பயன்படுத்தி பேசுகிறார். ஆவியானவர் அச்சாரம் கொடுக்கிறார். இதுதான் பிசாசு பிடித்தவர்களுக்கும் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம். பிசாசு பிடித்தவர்கள் பிசாசு பேசுகிறது, பிசாசு அதே பாஷையும் பேச முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு அநேக வரங்கள் உண்டு, நிறைய வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் என்ன? தெரிந்த மொழியிலோ தெரியாத மொழியிலோ ஒரு பிசாசு பேசும் பொழுது அந்த நபருக்கு அவர் மேலும் கட்டுப்பாடு இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபருக்கு ஒத்தாசையாயிருக்கிறார். அந்த நபருக்கு முழுவதுமாய் நாவிலே கட்டுப்பாடு உண்டு. ஏனென்றால் ஆவியின் கனியின் நாவடக்கம் நான் பேச முடியாமல் பேசிக்கொண்டே இருக்கிறேனே என்று சொல்கிறார்கள். அது பிசாசு பிடித்ததா இருக்க வேண்டும். பிசாசு மாத்திரமே ஒரு நபருடைய நாவை அப்படியாக கட்டுப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் நான் அந்நிய பாஷையை பேசின அனுபவம் இருக்கிறது 38 வருடங்களா. நான் தான் பேசுகிறேன். ஆவியானவர் அதற்கு சாட்சி கொடுக்கிறார். ஆகவே இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவது நாம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசுவார். பிசாசு பிடிக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார், நாம் பேசுகிறோம். இதுதான் அடிப்படை தத்துவம். பிசாசானவன் ஒரு நபருக்கு சுயாதீனம் கொடுப்பதில்லை, முற்றிலுமாய் பிடித்துக் கொள்கிறார்கள். தானாக எழுதுவது என்று அநேக காரியங்கள் அந்த நபரை ஆட்கொண்டு செய்கிறார்கள். ஆகவேதான் பிசாசு பிடித்தவர்கள் சில சமயங்களிலே பயங்கர வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு 4 பேர் பிடித்து அடக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே வந்து இருக்கும் பொழுது வல்லமையை தருகிறார். அந்த வல்லமை அந்த நபர் பயன்படுத்தும்படி சுயாதனத்தை கொடுக்கிறார். அவருக்கு கீழ்படியவும் கீழ்படியாமல் இருக்கும் சுயாதனம் உண்டு. புல்பிட்ல பேசுவதும் அதேதான். ஒரு நபரை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அபிஷேக முடியும். ஆனால் அந்த நபர் தான் தன்னுடைய மனதை பயன்படுத்தி பேசுகிறார். அந்த மனது பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அநேக வஞ்சனை இந்த நாளிலே காணப்படுகிறது. ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது என்றால் என்ன, விசாசப்படுத்துவது என்றால் என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள். உபத்திரத்தை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. சகோதரன் சகோதரனையும் கொல்ல கொடுப்பார்கள். குடும்பத்திலே பகை இருக்கும். என் நாமத்தினால எல்லோரும் உங்களை பகைப்பார்கள். முடிவு வரைந்தவன் நிலைத்திருப்போனே ரசிக்கப்படுவான். 22 ஆண்டவரே, நான் முடிவு புரிந்து உண்மையாக இருக்க விரும்புகிறேன். உங்களை உபத்திரவப்படுத்தினால் ஒரு பட்டணத்திலே மற்ற பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். உங்களுக்கு சொல்றேன், இஸ்ரோடைய பட்டணங்கள் எல்லாம் சுற்றி முடியாது என்று மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக. ஆகவே தேவையில்லாமல் உபத்திரவை சந்திக்க கூடாது. வேற சொல்லே இல்ல, சந்திக்க வேண்டும் என்றால் பரவாயில்ல, தேவன் உங்களுக்கு கிருபை தருவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உபத்திரவத்தை தவிர்க்க முடியுமோ தவிர்த்து விடலாம். சுயமரியாதைக்காய் திருப்தி உங்களை திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டாம். இயேசு சொன்ன எளிய கோட்பாடுகள் நாம் சாட்சி சொல்கிறோம். உபத்திரவத்தை சந்திக்கிறோம், தவிர்க்க முடியும் என்றால் தவிர்த்து விடலாம். நாம் தேவனுக்காய் நிற்கும் போது ஜனங்கள் நம்மை பகைப்பார்கள். உண்மையான கிறிஸ்துவன் பிரபலமாய் இருக்க போவதில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தடவை நாம் தொடர்ந்து தியானிப்போம்.